إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله العظيم وعن أبي أمامة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لتنقلن أرى الإسلام أروة أروة فكلما انتقضت أروة تتبأ الناس بالتي تليها أفضلهن نقضا الحكم وآخرهن الصلاة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم أخرجه الإمام أحمد في مسنده سروا كهل كهل فيهم வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாம் சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி நம்முடைய உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆண் அஸ்ஹாபுகள் தாபியூன்கள் தபூ தாபியீன்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து நடக்குமாறும் அவனால் ஏவப்பட்டவைகளை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்டவைகளில் இருந்து விலகி நடப்பதிலே கூடிய கவனம் செலுத்துமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, தங்கைக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகவும் பரிபூர்ணமான ஒரு மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், நாம் இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பட்டியலிலே அல்லாஹ் எங்களை இணைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனாலும் இஸ்லாம் என்பது அது வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு முழுமையான உண்மையான ஒரு வாழ்க்கை திட்டம். இஸ்லாம் என்பது வெறுமனே அது ஒரு பெயர் அல்ல, இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுடைய 24 மணி நேர வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திலே முயற்சி செய்து எங்களுடைய கரத்திலே மிகவும் பரிபூர்ணமான ஒரு மார்க்கத்தை விட்டு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவிலே சஹாபாக்களிடம் இந்த இஸ்லாமை ஒப்படைக்கும் பொழுது இந்த அடிப்படையிலே ஒப்படைத்தார்கள் என்றால் கண்ணியத்துக்குரிய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தரப்புக்கும் அலா மஹஜ்ஜத்தின் பைவா லைலுஹா கநஹாரிஹா, நான் உங்களை மிகவும் தெளிவான ஒரு பாதையின் மீது, மிகவும் தெளிவான ஒரு மார்க்கத்தின் மீது விட்டு செல்லுகிறேன். அது எந்த அளவு மிகவும் தெளிவான மார்க்கம் என்றால், அவனுடைய இரவும் பகலை போல அந்த மார்க்கத்திலே மூடல் என்பது கிடையாது, அந்த மார்க்கத்துக்குள்ளே மடத்தனம் என்பது கிடையாது, அந்த மார்க்கத்துக்குள்ளே தெளிவின்மை என்பது கிடையாது, அந்த மார்க்கத்துக்குள்ளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் என்ன என்ன கட்டங்கள் எல்லாம் சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏற்படுகிறதோ அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று முழுமையாக தெளிவாக சொல்லப்பட்ட அப்படியான ஒரு மார்க்கத்தின் மீது நான் உங்களை விட்டு செல்லுகிறேன். சகாபாக்களிடம் ஒப்படைத்து விட்டு சென்றான். இஸ்லாம் மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் வழிகாட்டி இருக்கிறது. வெறுமனே பருளான கொள்கையை மாத்திரம் போதிக்கக்கூடியதல்ல இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் எப்படி ஒரு மனிதன் தொழில் செய்ய வேண்டும், எப்படி ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்க வேண்டும், எப்படி ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி ஒரு மனிதன் வீடு கட்ட வேண்டும், எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய பிரயாணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அந்த குழந்தையுடைய காதுக்குள்ளே அதான நிகாமத்தும் சொல்லப்படுவதிலிருந்து அந்த மனிதனுடைய கபருக்குள்ளே வைக்கப்பட்டதன் பின்னால் இவ்வாறு அந்த கபரின் மீது மண் போடப்பட வேண்டும் என்பது வரையிலே சொல்லப்பட்ட மார்க்கம்தான் இஸ்லாம். ஒரு மனிதனை கபருக்குள்ளே கொண்டு போய் வைத்துவிட்டு அந்த கபருக்கு எப்படி மண் போடப்பட வேண்டும், அந்த கபர் எவ்வாறு மூடப்பட வேண்டும் என்பது வரையிலே தெளிவாக சொல்லி தந்த மார்க்கம்தான் இஸ்லாம். பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மிகவும் பரிபூரணமான ஒரு மார்க்கத்தின் மீது உங்களை விட்டு செல்லுகிறேன், ஆனால் இந்த மார்க்கம் காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வெறுமனே பெயரின் மீது மாத்திரம் வந்து நின்றுவிடும். இந்த இஸ்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீம்களின் மூலமே இல்லாமலாக்கப்பட்டு அது இறுதியிலே பெயரின் மீது மாத்திரம் வந்து நின்றுவிடும். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இஸ்லாம் பரிபூரணமான மார்க்கம், அது கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டப்பட்டு அவனுடைய சட்டத்திட்டங்கள் வாழ்க்கையிலிருந்து இல்லாமலாக்கப்பட்டு எப்படி எங்கிருந்து ஆரம்பத்திலே ஒவ்வொரு விடயத்திலும் தொழிலிலிருந்து வியாபாரத்திலிருந்து கொடுக்கல் வாங்கலிலிருந்து திருமண வைபவங்களிலிருந்து ஏனைய எங்களுடைய பொதுவான நிகழ்வுகளிலிருந்து இப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டப்பட்டு அப்படியே அடியோடு இஸ்லாம் இல்லாமலாகிவிடும். சொன்னார்கள், ஒரு சமூகம் இஸ்லாத்துடைய ஒரு பகுதியை இல்லாமலாக்குவார்கள், குல்லமா தக்குல்லமன் தகல குருவதும் தசப்ப அன்னாசு பில்லதி தலிஹா, பின்னால் வரக்கூடிய சமூகம் தனக்கு முன்னால் இருந்தவர்களிடத்திலே எந்த இஸ்லாத்தை கண்டார்களோ அந்த இஸ்லாத்தை அவர்கள் எடுத்துக் கொள்வார். தந்தையிடத்திலிருந்து எந்த இஸ்லாத்தை மகன் கண்டாரோ, தாயிடத்திலிருந்து எந்த இஸ்லாத்தை மகன் கண்டாரோ அந்த இஸ்லாம் தான் மகனுக்கும் மகளுக்கும் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ்விடத்திலே இருந்த இஸ்லாம் அல்ல, சஹாபாக்களிடத்திலே இருந்த இஸ்லாம் அல்ல, ஏன் இவருடைய வாழ்க்கையில் இருப்பது அரைகுறை இஸ்லாம். இப்படியே இல்லாமலாகி இறுதியாக சொன்னார்கள், கடைசியாக தொழுகை மாத்திரம் நீயும், ஏனைய எதிலுமே இஸ்லாத்தை காண முடியாத நிலை வந்துவிடும். காலப்போக்கிலே அதுவும் இல்லாமலாகி லா யபுகா மினல் இஸ்லாமி இல்லா ஸ்மூஹு வலா யபுகா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்மூஹு மசாஜிதுஹும் ஆமிரா வஹிய ஹராபும் மினல் ஹுதா. இஸ்லாம் பெயரிலே இருக்கும், குர்ஆன் எழுத்திலே இருக்கும், பள்ளிகள் கட்டிடங்களிலே இருக்கும், அதற்குள்ளே அமல் செய்வதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். இப்படி இஸ்லாம் ஒரு காலத்திலே தள்ளப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்று நாம் அதனை கண்கூடாக பார்க்கிறோமா இல்லை? கொடுக்கல் வாங்கலிலே எத்தனை பேரிடத்திலே இஸ்லாத்தை பார்க்கலாம். வியாபாரத்திலே இஸ்லாம் இந்த அளவு பேணப்படுகிறது. சுபஹானல்லாஹ், இன்று சில நினைத்திருக்கிறார்கள் பரவான தொழுகையை மாத்திரம் தொழுகையிட்டால் என்னுடைய இஸ்லாம் பூர்த்தியாகிவிட்டது. பெரியோர்களே, சகோதரர்களே, ஐந்து நேரம் தொழுகையிட்டு ஏமாற்றியவர்கள் அல்ல சஹாபாக்கள். ஐந்து நேரம் தொழுகையிட்டு அளவு நிறுவையிலே மோசடி செய்தவர்கள் அல்ல சஹாபாக்கள். ஐந்து நேரம் தொழுகையிட்டு குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்தவர்கள் அல்ல சஹாபாக்கள். ஐந்து நேரம் தொழுகையிட்டு அடுத்தவனுடைய உரிமைக்காக வேண்டி போய் வழக்கு பேசியவர்கள் அல்ல சஹாபாக்கள். ஐந்து நேரம் தொழுகையிட்டு அடுத்தவனுடைய காதியிலே வேலி நட்டியவர்களும் வீடு கட்டியவர்களும் அல்ல சஹாபாக்கள்.
ஐந்து நேரம் தொழுதுவிட்டு அடுத்தவனுக்கு போக வேண்டிய உரிமைகளை ஹராமான வழியிலே தனக்கு ஆக்கி கொண்டவர்கள் சஹாபாக்கள். இஸ்லாத்திலே ஒவ்வொன்றிலும் பரிபூரணமாக இருந்தார்கள். எப்படி ஐந்து நேர தொழுகையை பேணுதலாக சொல்வார்களோ அதே போன்று இஸ்லாத்தை தொழிலும் கவனித்தார்கள், கொடுக்கல் வாங்கலிலும் கவனித்தார்கள். கடனை எடுத்துவிட்டு இழுத்தடித்துக் கொண்டு அநியாயம் செய்து எடுத்த கடனை கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டு வாழ்ந்த முஸ்லிம்கள் அல்ல சஹாபாக்கள். இப்படி நிறைய சஹாபாக்களோடு இன்றைய முஸ்லிம்களை ஒப்பிட்டு காட்டலாம். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், குறுகிய நேரத்துக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சஹாபாக்களை உருவாக்கினார்கள் என்றால், இஸ்லாத்தை எப்படி படித்துக் கொடுத்தார்கள் என்றால், எப்படியான தர்பியத் கொடுத்து அந்த சஹாபாக்களை வளர்த்தார்கள் என்றால், எப்படி தொழுகையை முக்கியத்துவப்படுத்தி பேசினார்களோ இதே போன்றுதான் கொடுக்கல் வாங்கல் விடயத்திலும் முக்கியத்துவப்படுத்தி பேசினார். உதாரணத்துக்கு சஹி புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பல அடிப்படைகளிலும் உபதேசம் செய்வார்கள், தர்பியத் கொடுப்பார்கள். சில நேரங்களிலே முன்னால் வாழ்ந்த சமூகங்களிலே நடந்த சில நல்ல நிகழ்வுகளை கூறி அப்படியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு புத்திமதி கூறுவார். ஒரு நாள் சஹாபாக்களை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனூ இஸ்ரவேலர்களில் நடந்த ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். இதே சஹி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்கிறார்கள், முன்னொரு காலத்திலே ஒரு மனிதன் இருந்தா மிகவும் நம்பிக்கைக்குரிய மனிதன், இந்த சம்பவத்துக்குள்ளே நிறைய படிப்பினை இருக்கிறது ஒரு முஸ்லிமுக்கு. முன்னொரு காலத்திலே ஒரு மனிதர் இருந்தா மிகவும் நம்பிக்கைக்குரிய மனிதர், சிறந்த மனிதர், நல்ல மனிதர். அவருக்கு ஒரு நாள் ஒரு தேவை வருகிறது, கடன் எடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. கடன் எடுப்பதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது, அத்தியாவசியமான தேவை வரும் பொழுது. ஆனாலும் அதற்கு மார்க்க முறையும் சொல்லி இருக்கிறது. ஆனால் இன்று கடன் தேவை வந்துவிட்டால் அவருக்கு உடனடியாக வட்டி வங்கிகள் திறக்கப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒன்றை கொண்டு போய் வைத்து அவர் பணத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். சில நேரங்களிலே அந்த கடனை அடைப்பதற்கு முன்னாலே மரணமும் வந்துவிடுகிறது. அவர் கபருக்குள்ளே இங்கே வட்டி அவர் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, சகோதரர்களே, இவருக்கு கடன் தேவை வருகிறது. இவர் ஹலாலான வழியிலே யோசிக்கிறார், நான் எப்படி கடன் எடுக்கலாம், இதற்காக வேண்டி யாரை நாடுவது. இவருக்கு கேள்விப்படுகிறது, கடல் தாண்டி சென்றால் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்திலே போனால் அவர் ஒரு நல்ல மனிதர், அவரிடத்திலே கடன் எடுத்துக் கொள்ளலாம். அவர் கடல் தாண்டி சென்று அந்த குறிப்பிட்ட நபரை சந்திக்கிறார். சந்தித்து அவரிடத்திலே தன்னுடைய தேவையை முறையிடுகிறார். எனக்கு ஒரு 1000 தங்க நாணயம், 1000 தீனார் கடன் தேவை. அவரும் இஸ்லாமிய முறையை பேணுகிறார். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு புத்திமதி நடந்த சம்பவத்தை எடுத்து காட்டுகிறார். அவர் கடன் கேட்டவுடனே என்ன கேட்கிறார், இஸ்லாமிய முறையை பேணுகிறார். அவர் இவரிடத்திலே கேட்கிறார், நான் உங்களுக்கு கடன் தருவேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நீங்கள் இந்த கடனை என்னிடத்திலே எடுத்துக் கொள்ளுகிறீர்கள் என்பதற்கு சாட்சியாக நீங்கள் யாரை வைக்கப் போகிறீர்கள்? இரண்டாவது, இந்த கடனை உங்களால் தருவதற்கு முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த கடனை தருவதற்கு யார் பொறுப்பு? இந்த இரண்டையும் நீங்கள் முன்வைக்க வேண்டும். இது இஸ்லாம் காட்டக்கூடிய முறை. ஆனால் இன்று அது கிடையாது. இஸ்லாமிய முறையே கொடுக்கல் வாங்கலிலே பேணவில்லை. அதனால் எத்தனையோ பேர் அநியாயமாக தன்னுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய நிலையும் வருகிறது. ஒருவர் வந்து கூறுகிறார், நான் 700,000 பணத்தை பிஸ்னஸுக்கு ஒருவரிடத்திலே கொடுத்தேன், அவர்கள் மூவருமாக சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கூட்டு வியாபாரம், நான் நம்பிக்கைக்குரியவர்கள் என்ற அடிப்படையிலே 700,000 பணத்தை கொண்டு போய் பிஸ்னஸிலே கொடுத்தேன், ஆனால் அவர்கள் மூவரும் திடீரென்று ஒரு பிரச்சனையிலே பிரிந்து விட்டார்கள். நான் போய் ஒருவரிடத்தில் என்னுடைய பணத்தை கேட்டால் அவர் அடுத்தவரிடம் கேளுங்கள் என்று சொல்லுகிறார், அவரிடத்திலே போனால் நான் பொறுப்பல்ல, இவரிடத்திலே போய் கேளுங்கள் என்கிறார். அவர் கேட்கிறார், இப்பொழுது இந்த பணத்தை தருவதற்கு யார் பொறுப்பு? அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, நீங்கள் இந்த பணத்தை தருவதற்கு யார் பொறுப்பு என்பதெல்லாம் பணத்தை கொடுக்கும் பொழுது ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை, நம்பிக்கையிலே கொடுத்துவிட்டேன். இஸ்லாம் சொன்ன முறையை பேணாவதினால் இவர் அநியாயமாக தன்னுடைய சொத்தை இழக்க வேண்டிய நிலை வருகிறது. இஸ்லாம் ஒப்பந்திலும் மனிதனுக்கு வழிகாட்டி இருக்கிறது, பணத்தை பிஸ்னஸுக்கு பணம் கொடுப்பதாக இருந்தாலும் அது இப்படி இப்படித்தான் கொடுக்கப்பட வேண்டும், இன்ன இன்ன நிபந்தனைகள் போடப்பட வேண்டும் என்ற முழு விடயங்களையும் இஸ்லாம் பேசி இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் இன்று பலரும் போய் பயங்கரமான சிக்கலிலே சிக்கி அநியாயமான ஹலாலான பணத்தை வேறொருவரிடம் கொடுத்துவிட்டு அவர் நடு பஜாரிலே ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், லாபம் வருகிறது என்ற ஆசையிலே இஸ்லாமிய முறையை பேணாமல் முழு பணத்தையும் கொடுத்தார்கள், ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். பேராசையின் விளைவு மார்க்கத்தை பேணானதின் விளைவு. பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் இன்று சில இடங்களில் நடக்கக்கூடிய இஸ்லாம் பேணப்படாதனால் நடக்கக்கூடிய பிரச்சனை, ஒருவர் முறையிடுகிறார், நான் என்னுடைய பணத்தை ஒருவனிடம் பிசினஸுக்காக வேண்டி கொடுத்தேன், அவர் மாதாந்தம் முறையாக சரியாக லாபம் தருகிறார், அவர் சாதாரண ஒரு தொழிலும் செய்து கொண்டிருக்கிறார், நேரத்துக்கு உரிய லாபம் தருவார், இன்னும் பலரும் அவரிடத்திலே பிசினஸுக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் பிறகு கேள்விப்பட்டேன், அவர் முழு பணத்தையும் எடுத்துக்கொண்டு போய் வட்டி வங்கியிலே சேமிப்பு செய்துவிட்டு வரக்கூடிய வட்டியிலிருந்து எடுத்தவர்களுக்கும் லாபம் கொடுத்துவிட்டு அவரும் அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், இந்த பணத்தினுடைய தீர்ப்பு என்ன? பெரியோர்களே, சகோதரர்களே, என்ன வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை இல்லாமல் கையிலே பணத்தை கொடுத்ததினால் ஹலாலான பணத்தை வைத்துக் கொண்டு ஹராத்தை சாப்பிட வேண்டிய நிலைக்கும் இன்று சிலர் தள்ளப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த ஒரு சம்பவத்தின் மூலம் பல விடயங்களை விளங்கப்படுத்துகிறார்கள். அந்த மனிதர் இவரிடத்திலே கடன் கேட்டு வந்தவரிடம் முதலாவது கேட்டது என்னவென்றால், நீங்கள் இந்த பணத்தை தர முடியாத நிலை வந்துவிட்டால் இந்த பணத்தை தருவதற்கு யார் பொறுப்பு? இவரிடத்திலே யாரும் கிடையாது, இவரும் நம்பிக்கைக்குரிய மனிதர். அவர் சொன்னார், வகஃபா பில்லாஹி ஷஹீதா வகஃபா பில்லாஹி கஃபீலா, சாட்சியாக நான் அல்லாஹ்வை முன்வைக்கிறேன், என்னுடைய கடனை நிறைவேற்றி தருவதற்கு நான் அல்லாஹ்வை முன்வைக்கிறேன், அவனே என்ன அதற்கு பொறுப்பாக இருப்பான் என்று இவர் அல்லாஹ்வை முன்வைக்கிறார். இவர் நம்பிக்கைக்குரிய மனிதர் என்பதனால் அவர் அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னதினால் அவர் ஏற்றுக்கொண்டு 1000 தங்க நாணயத்தை இன்ன டேட்டிலே திருப்பி தர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கொடுத்து விடுகிறார். ஆனால் இன்றும் ஒருவர் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அப்படி கேட்டால் கொடுக்க வேண்டுமா? நம்பிக்கை இல்லை இல்லாத இந்த காலத்திலே இஸ்லாமிய சட்டத்தினுடைய வெளிரங்கமான சட்டத்தின்படிக்கு அவர் உண்மையாகவே ஒரு சாட்சியை முன்வைக்காமல் அல்லாஹ்வுடைய பெயரை மாத்திரம் சொல்கிறார் என்பதற்காக வேண்டி கொடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏன், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லியே ஏமாற்றக்கூடிய பலர் சமூகத்திலே இருக்கிறார். தன்னுடைய பொய்யையும் விடயத்தையும் சாதித்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய பெயரை விற்பதற்கும் தைரியமுள்ள பலர் சமூகத்திலே இருக்கிறார்கள். அப்பட்டமான பொய்யை ரப்பை முன்னால் வைத்து பேசக்கூடிய பல திருடர்கள் இருக்கிறார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று நாம் கள்வன் என்று வரை விளக்கணம் கூறுவது யாருக்கு? வீட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்து அல்மாரியை உடைத்து அதற்குள்ளே உள்ள தங்கத்தையும் பணத்தையும் எடுக்கக்கூடியவர்களைத்தான் நாம் கள்வன் திருடன் என்கிறோம். இவர்களுடைய கைதான் மார்க்கத்திலே வெட்டப்பட வேண்டும் என்று விளங்கி இருக்கிறோம். ஆனால் மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இல்லை, திருடன் என்பதே மறைமுகமாக தெரியாதனமாக ஏமாற்றமாக ஒருவனுடைய பணத்தை எடுக்கக்கூடியவன் அதை பெரிய ஒரு கம்பெனியிலே கெஷியரிலே அமர்ந்து கொண்டு எடுத்தாலும் சரி, எத்தனையோ பெரும் பெரும் ஒபீஸிலும் தொழிற்சாலையிலும் அமர்ந்திருக்கிறார் வெளிரங்கத்திலே பணக்காரன், ஆமா தெரியாமல் அளவு நிர்வாகிலே மோசடி செய்வதன் மூலம் அல்லது வேறு வேறு வழிகளிலே அநியாயமாக பொருட்களுக்கு விலை மதிப்பீடு செய்து எடுப்பதன் மூலம் எத்தனையோ பெரும் பெரும் பணக்காரர்களாக வெளிரங்கத்திலும் இஸ்லாமிய பார்வையிலே கைவெட்டப்பட வேண்டிய திருடர்களாக நிறைய பேர் இருக்கிறார். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த மனிதரும் அந்த கடனை எடுத்துக்கொண்டு கடல் தாண்டி சென்று விட்டார். குறிப்பிட்ட அந்த டேட் வருகிறது, இவருடைய உள்ளத்தில் இருக்கிறது, நான் சேவையோடு சென்ற பொழுது அவரும் நம்பி என்னிடத்திலே கடன் தந்தார், நானும் அவருக்கு உரிய நேரத்தில் அந்த கடனை திருப்பி கொடுப்பதுதான் அவருக்கு செய்யக்கூடிய உபகாரம். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒருவன் கடன் எடுத்துவிட்டு அந்த கடனை கொடுக்கும் நீயத்திலே எடுத்து அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். கடனை எடுத்துவிட்டு கொடுக்கும் நீயத்தில்லாமல் அவர் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் என்றால் அவன் அந்நியாயக்காரன். அவர் சஹீதாகினாலும் கூட பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. ஹதீஸிலே வந்திருக்கு, இவரும் உரிய டேட் வரும் பொழுது இப்பொழுது அவருடைய கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். அவர் எப்படியோ 1000 தங்க நாணயத்தை சமைத்து கொண்டு வந்து கடலோரத்தில் நிற்கிறார், அந்த கடனை எப்படியாவது ஒப்படைப்போம் என்ற நோக்கத்தில். ஆனால் அன்றே அவருடைய நேரம் கடலிலே பிரயாணம் செய்வதற்கு எந்த ஒரு வாகனமும் வரவில்லை, கப்பலோ தோணியோ எதுவுமே வரவில்லை. இவர் யோசிக்கிறார், எப்படி இந்த பணத்தை அவரிடத்திலே ஒப்படைப்பது? பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று சிலர் இருக்கிறார்கள், எடுத்த கடனை எடுத்துவிட்டு உரிய டேட் வரும் பொழுது போனையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் அவருடைய சொந்த வேலையில ஈடுபடுகிறார். கடன் எடுக்கும் பொழுது வீட்டுக்கு முன்னால் போய் தலை துறிந்து பணிந்து அவரிடத்தில் எடுத்துக்கொண்டு வந்தார். திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டம் வரும் பொழுது அவரும் ஒரு தேவையை முன்வைத்து தான் ஒரு டேட்டை சொல்லி இருப்பார். இவர் போனையும் ஓப்பன்னிட்டு அவருடைய பாட்டிலே சந்தோஷமாக வாழ்கிறார். கொடுக்க வேண்டுமே என்ற உணர்வே கிடையாது, அந்த சிந்தனையே கிடையாது. அல்லது எனக்கு தர முடியாது, இன்னும் ஒரு மாதம் தவணை தாருங்கள் என்று போய் திரும்ப கேட்போமே எந்த சிந்தனையும் கிடையாது. அவர் சில பேரே ஊரை விட்டுமே ஒழுந்து விடுகிறார் கடனை எடுத்துவிட்டு. மிகப்பெரிய அந்நியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் அந்நியாயக்காரன், இவருடைய பாவங்கள் கூட மன்னிக்கப்பட மாட்டாது. தௌபா இஸ்திக்ஃபாரின் மூலம் கடன் இருக்கும் நிலையிலே இவர் மரணித்தார். அந்த அளவுக்கு பயங்கரமா. பெரியோர்களே, சகோதரர்களே, இவர் வந்து பார்க்கிறார், எப்படியாவது இதனை கொடுக்க வேண்டும், வாகனமும் கிடையாது. அவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். என்ன செய்கிறார்? சஹி புகாரியிலே வருகிறது, ஒரு பலகையை எடுத்து அந்த பலகையை தோண்டி அதற்குள்ளே அந்த தங்க நாணயங்களை வைத்து ஒரு காகித துண்டிலும் எழுதி அதனை மூடி அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார், யா அல்லாஹ், இவர் என்னுக்கு கடன் தந்தார், நான் உண்மையை சாட்சியாகவும் கபீலாகவும் ஆக்கினேன், இதனை ஒப்படைப்பது உன்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அவர் பலகையை கடலிலே எரிந்து விடுகிறார். இவர் எரிந்துவிட்டு வந்துவிட்டார். கடன் கொடுத்தவரும் உரிய டேட்டிலே கடலோரத்துக்கு வந்து பார்த்து கொண்டிருக்கிறார், எனக்குரிய பணம் இன்று எப்படியும் வரும், மாலை நேரமாகிறது வரவில்லை. இறுதியாக பார்க்கிறார், ஒரு பலகை வருகிறது. அவர் யோசிக்கிறார், இந்த பலகையை கொண்டு போய் வீட்டிலே விறகாகவாவது பயன்படுத்துவோம் என்று அந்த பலகை எடுத்து செல்லுகிறார். அதனை உடைத்த பொழுது உள்ளே 1000 தீனார் இருக்கிறது, அந்த காகித துண்டும் இருக்கிறது. சந்தோஷப்படுகிறார். ஆனால் கடன் எடுத்தவருக்கோ இன்னும் நிம்மதி இல்லை. அவரிடத்திலே அந்த பணம் கிடைத்ததோ இல்லையோ தெரியாது. திரும்பவும் வாகன வசதி ஏற்பட்டதன் பின்னால் இன்னும் ஒரு 1000 தீனாரை எடுத்துக்கொண்டு அவர் திரும்பவும் வந்து இவரை சந்திக்கிறார். சந்தித்து சொல்லுகிறார், நான் உரிய நேரத்தில் இப்படி அனுப்பி வைத்தேன், கிடைத்ததோ தெரியாது, இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், அந்த பணம் எனக்கு கிடைத்து விட்டது, நீங்கள் நேர்வழி பெற்றவராக திரும்பி செல்லுங்கள் என்று அவரை சந்தோஷப்படுத்தி அனுப்பி வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சஹாபாக்களுக்கு சொல்லி படித்துக் கொடுக்கிறார்கள். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் கொடுக்கல் வாங்கலை இப்படித்தான் சோதிக்கிறது. இஸ்லாம் அடுத்தவனுக்குரிய ஹக்கு என்று வரும்போது இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் இதனை பேணினார்கள் என்றால், தபரானி சரீபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் எப்பொழுதும் அநியாயம் செய்யக்கூடாது, ஒவ்வொரு கட்டத்திலும் முஸ்லிமுக்கு நீங்கள் நலவைத்தான் நாட வேண்டும் என்று அவர்களை நோக்கி வசியத்து செய்கிறார். ஒரு நாள் சாதி பின் முஹாஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வாகனம் ஒட்டகம் வாங்குவதற்காக வேண்டி பஜாருக்கு வருகிறார். தபரானி சரீபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிறார், ஒரு மனிதர் நல்ல ஒரு பெருமதியான ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். அவரிடத்திலே போய் அவனுடைய விலையை கேட்டார். அவர் சொன்னார், இதற்குரிய விலை 300 திருகம். சாதிப் நபி வக்காஸ் சொல்லுகிறார், இல்லை 300 திருகம். பாருங்கள் ஆச்சரியம், நாம் ஒரு பொருளுடைய விலையை நன்கு இதுதான் விலை என்று தெரிந்து கொண்டும் அதை விட பன்மடங்கு கூட்டி சொல்லுவோம். அல்ல, இவர் புதியவராக இருக்கிறார், இந்த துறையிலே ஓட்டம் இல்லாதவராக இருக்கிறார் என்று அவருடைய பொதுபோக்குத்தனத்தையும் மடத்தனத்தையும் விளங்கிக் கொண்டால் அவரை உரித்து அவருடைய முழு பணத்தையும் திருட்டுவதற்கும் சமூகத்திலே ஆள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பேணுகிறார்கள் இஸ்லாத்தை. அவர் 300 திருகம் என்று சொன்ன பொழுது இவர் சொல்லுகிறார், இல்லை இது இதைவிட பெருமதியிலே கூடியது, நீ தெரியாமல் இதற்கு விலை சொல்லுகிறார். இப்படியே சொல்லி இறுதியாக சஹாபி இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு 800 திருகம் கொடுத்து அந்த ஒட்டகத்தை வாங்கி எடுக்கிறார். விற்கக்கூடியவர் 300 திருகம் சொல்ல, வாங்கக்கூடியவர் சஹாபி 800 திருகத்தை கொடுத்து வாங்கி எடுக்கிறார். பக்கத்தில் இருந்த அடிமை கேட்கிறார்கள், ஆச்சரியமாக இருக்கிறது, அவர் 300 திருகம் சொல்ல நீங்கள் 800 திருகம் கொடுத்து வாங்கி எடுத்தீர்கள். என்னை நஷ்டத்திலே போட்டுக் கொள்ளவும் இல்லை, அவரை ஏமாற்றுவதற்கு விரும்பவும் இல்லை. அவர் அந்த கொட்டகத்துடைய பெருமதி தெரியாமல் 300 திருகம் என்கிறார். நான் அந்த துறையிலே உள்ளவன், எனக்கு தெரியும் இந்த ஒட்டகத்துடைய பெருமதி 800 திருகம். நான் தெரிந்து கொண்டே அவருக்கு அந்த பணத்தை கொடுத்து வாங்கினால் நான் அவருக்கு மோசடி செய்தவனாக ஆகிவிடுவேன், அது எனக்கு ஹலாலாக மாட்டாது. எனவே நான் அதற்குரிய பெருமதியை கொடுத்து வாங்கினேன். என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு செய்த உபதேசங்களில் ஒன்று, சாதி எப்பொழுதும் எல்லோருக்கும் நலவை தான் நாட வேண்டும், யாருக்கும் கெடுதியை நாடக்கூடாது. வெறுமனே என்னுடைய நிறைப்பது மாத்திரமல்ல நோக்கம், நானும் என்னுடைய குடும்பமும் மாத்திரம் வாழ்வதல்ல நோக்கம், ஒவ்வொரு விடயத்திலும் நீங்கள் அடுத்தவனுடைய நலவையும் பார்த்துத்தான் செயல்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் சஹாபிக்கு. அந்த சஹாபி இந்த அளவு தூரத்துக்கு அதனை அமல் செய்கிறார். ஆனால் இன்றே மக்களுடைய மடத்தனத்தை அறிந்து ஏமாற்றக்கூடிய பலர் இருக்கிறார்கள், ஒவ்வொரு துறையில் இருந்து கொண்டு இதற்கு 100 ரூபாய் பெருமதி என்று தெரிந்து கொண்டு இவருடைய மடத்தனத்தையும் அவருடைய மறதியையும் புரிந்து கொண்டு அவரிடத்திலே பன்மடங்கு அதிகரித்து கேட்கக்கூடிய பலர் சமூகத்திலே இருக்கிறார். உதாரணத்துக்கு நடந்ததை சொல்லுகிறேன். ஒரு வயோதிக மனிதர் ஒரு போனை எடுத்துக்கொண்டு வருகிறார், புதிய ஒரு போன், அது ஒட்டோ லொக்காக இருக்கிறது, அவருக்கு அதனை ஒன் பண்ண தெரியாது. அவர் போன் கடையிலே கொண்டு வந்து கொடுக்கிறார், இதனை ஒன் பண்ணி தாருங்கள். இவர் அந்த வயோதிபரின் மடத்தனத்தை அறிந்து கொண்டு என்ன சொல்லுகிறார், ஒரு 15 நிமிடம் அரை மணி நேரம் கழித்து வாருங்கள், நான் செய்து வைக்கிறேன், இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அரை மணி நேரத்துக்கு பின்னால் ஒட்டோ லொக்கை இல்லாமலாக்கிவிட்டு 500 ரூபாய் கொடுங்கள் என்று சொல்லி அவரிடத்திலே கேட்டுக் கொள்ளுகிறார். அந்த வயோதிபரும் கொடுத்து விட்டு சொல்லுகிறார், இவருடைய உள்ளம் சந்தோஷப்படலாம், நான் கெட்டிக்காரன், அவனிடத்தில் இருந்து 500 ரூபாவை கலட்டி விட்டேன் என்பதால் கேட்கும் பொழுது உனக்கு இதற்கு கணக்கு காட்டாமல் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது என்று சொல்லும் பொழுதுதான் இவருக்கு விளங்கும், உலகத்திலே அநியாயமாக அடுத்தவனுடைய சொத்தை எடுத்ததனுடைய விபரீதம். பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே இஸ்லாம் என்பது பூர்த்தியான மார்க்கம், இதனை முழுமையாக பின்பற்றுவோம். தொழுகையிலும் தான், இபாதத்திலும் தான், நற்குணங்களிலும் தான், குடும்ப வாழ்க்கையிலும் தான், கொடுக்கல் வாங்கலிலும் தான், அடுத்தவருக்குரிய ஒரு சாம் கூட எனக்குள்ளே ஹராமான முறையிலே வந்தால் அது சிலவேளை கியாமத்திலே சொருக்கத்திலே நுழைய விடியாமல் எனக்கு தடையாக ஆகிவிடும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நிலையிலிருந்து எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. இதனால் தான் குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வார்த்தையிலே சொல்லிவிட்டான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள், அரைகுறை இஸ்லாம் நமக்கு வேண்டாம், முழுமையாக இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆனிலே இதனால் தான் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான இஸ்லாத்தை பேணி வாழக்கூடிய உண்மையான முஸ்லிம்களின் கூட்டத்தில் நம் அனைவர்களும் ஏற்றுக்கொள்வானாக.